சிஷ்யன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. சிஷ்யன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல் செபூல் என்று சொல்வார்களானால் அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். வெளியாக்கப்படாத மறைபொருளும் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. நான் உங்களுக்கு இருளிலே சொல்லுகிறதை நீங்கள் வெளிச்சத்திலே சொல்லுங்கள். காதிலே கேட்கிறதை நீங்கள் வீடுகளின் மேல் பிரசித்தம் பண்ணுங்கள். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஒரு காசுக்கு இரண்டு அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரலெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். எப்படியெனில், மகனுக்கும் தகப்பனுக்கும் மகளுக்கும் தாய்க்கும் மருமகளுக்கும் மாமிக்கும் பிரிவினை உண்டாக்க வந்தேன். ஒரு மனுஷனுக்கு சத்துருக்கள் அவன் வீட்டாரே. தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காப்பான். உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். தீர்க்கதரிசி என்னும் தாம் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசி ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசி கேட்ட பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமான கேட்ட பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இந்த மத்தேயு 10வது அதிகாரம் 24-42 வரைக்கும் நம்ம படிச்சு வாசிச்சு இருக்கிறோம். இந்த உலகத்துல ஆண்டவர் ரொம்ப வல்லமையாக பயன்படுத்தின மக்கள் யார், பயன்படுத்தின மனுஷங்க யார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, ஏன் அவங்களை ஆண்டவர் அவ்வளவு அதிசயமா பயன்படுத்தினார், உலக சரித்திரத்தையே மாற்றும்படிக்கு சில மனிதர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார், என்ன அவங்கள வித்தியாசம், அவ்வளோ நம்மள மாதிரி மனுஷங்க தானே அப்படின்னா, அதுக்கு மனுஷ சைடில் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரே காரணம், ஒரு முக்கியமான காரணம் வந்து அவங்க ஆண்டவருக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்த மனிதனாக மனுஷியாக இருந்தார். அது ஒன்று தான் காரணம், கமிட்டட் டு காட், கடவுளுக்கு ஒப்பு கொடுத்த மனிதர்களாக அவங்க இருந்தாங்க. ஒரு உண்மையான இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தப்பட்ட சீஷராக அவங்க இருந்தாங்க. இப்ப இந்த 10வது அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டு வரும்போது ஆண்டவர் அவருடைய சீஷர்களை அனுப்புறாரு. இப்போ 23 வசனம் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிறோம். இப்ப இந்த 24 ஆண்டவர் என்ன சொல்லுகிற மாதிரி ஒரு விதத்துல தெரியுதுன்னா, நீங்க போய் என்னுடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் எந்த பாதிப்பாவது ஏற்படுத்தணும்னா, எனக்காக ஆத்மாக்களை ஜெயிக்கணும், எனக்காக உலகத்தை மாத்தணும், உங்க சமுதாயத்தை மாத்தணும், எந்த விதமான பாதிப்பும் நீங்க ஏற்படுத்தணும்னா, நீங்க முற்றிலுமாக எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சீஷர்களா இருந்தா மாத்திரம்தான் அது முடியும். முற்றிலுமாக ஒப்பு கொடுத்த, எனக்கு ஒப்பு கொடுக்காம, எனக்கு அர்ப்பணிக்காம நான் சொல்ற எந்த காரியமும் ஒரு வேலையும் செய்யாது. நீ எவ்வளவுதான் போய் செய்யலாம், ஒரு பயனும் அதுல வரப்போறதில்லை. ஆகவே நம்ம ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்கணும். இந்த பிரசங்கத்துல இதை முடிச்சுட்டு போகும்போது இதுதான் நான் போன வாரம்லாம் என் மனசுல ஓடிட்டு இருந்த கேள்வி, அது உங்க மனசுல ஓடிட்டே இருக்கணும். இந்த பிரசங்கத்தை முடிச்ச பிறகு நான் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான ஒரு சீஷனா? அதான் நம்ம கேட்கணும். நான் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான சீஷன் அப்படின்னு என்ன சொல்லிக்க முடியுமா? அநேக பேர் சர்ச்சுக்கு போற மக்கள் இருக்கிறாங்க, ஆனா ரொம்ப கொஞ்ச பேர் தான் இயேசு கிறிஸ்துவுடைய சீஷனா இருக்கிறாங்க. அதான் நம்ம வாழ்ற காலம். அநேக பேர் சர்ச்சுக்கு போறவங்க, ஆனா கொஞ்ச பேர் தான் இயேசு கிறிஸ்துவுடைய உண்மையான சீஷர்கள். ரெண்டு காரியத்தை பத்தி இந்த பகுதியில நம்ம பார்க்க போறோம். இந்த 24-45 அதிகாரம் முடிகிற வரக்கூடிய வசனங்கள் அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது சில காரியங்களை நான் சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமான பகுதி அந்த தலைப்புல சில காரியங்கள். ரெண்டாவது, ஒரு உண்மையான சீஷனை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். ஒரு உண்மையான சீஷனுடைய படம் என்ன? அவனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை குணங்கள், பேசிக் மேல் குணங்கள்லாம் இதுக்கப்புறம் வரப்போகுது. அடிப்படை குணங்கள் 5 குணங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதை வச்சு பார்த்துக்கலாம் நான் உண்மையான சீஷனா அப்படின்னு. முதலாவது இந்த பகுதியை பத்தி பார்ப்போம். 24-42 வரைக்கும் படித்தோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். ஒரு உண்மையான சீஷன்னா யார் அப்படின்னு விவரிச்சு காட்டுற வசனம். நம்ம வாழ்ற காலத்துல இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். நம்ம வாழ்ற காலம் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும், ஒரு ஒரு தலகையில இருக்கிற ஒரு காலம், ஒரு மாறுபாடான சந்ததின்னு வேதம் சொல்லுது. கிறிஸ்தவமும் தலகீழ இருக்குது. உண்மையான கிறிஸ்தவமே பார்க்கறது கஷ்டம். எங்க பாரு, ஒரு புக் ஸ்டோர்ல போய் ஒரு புக்ஸ், நல்ல புக்ஸ பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு நல்ல பிரசங்கத்தை டிவியில பிரசங்கத்தை கேட்டீங்கன்னா, எல்லா பிரசங்கமும் என்ன, இப்போ இங்கிலீஷ்ல நான் சில புக்ஸ் எல்லாம் பெஸ்ட் செல்லிங் புக்ஸ்ன்னு பார்த்தோங்கன்னா, எல்லா பிரசங்கமும் 21 வழிகள் நீங்கள் எப்படி சமாதானமா சந்தோஷமா வாழ்றது, ஒரு எல்லை இல்லாத சந்தோஷமான வாழ்க்கையை எப்படி வாழ்வது, எப்படி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வீரனை கொண்டு வருவது, சிறந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது, ஆசீர்வாதமான வாழ்க்கையை எப்படி வாழ்வது, இதேதான் உங்க பிரச்சனையை எப்படி சரி பண்ணுவது, அதுதான் கிறிஸ்தவனா. இதெல்லாம் பார்க்கும்போது கிறிஸ்தவனா என்ன ஐடியா எல்லாருக்கும் வருதுன்னா, கிறிஸ்டியன்னா என்ன பத்தி தான், நான் எப்படி ஒரு சந்தோஷமா குடும்பத்துல வாழ்றது, பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டுக்காம, எப்படி ரொம்ப கெட்ட பழக்கங்கள் எல்லாம் போயிடாம கொஞ்சம் டீசெண்டா வாழ்றது, எப்படி பெரிய பிரச்சனைகளை வாழ்க்கையில சமாளிக்கிறது. பெண்களுக்குன்னா ஒரு ஹஸ்பண்டை சர்ச்சுக்கு கூப்பிட்டு போனோம்னா, கிறிஸ்டியனா இருந்தாருன்னா ஒரு டீசென்டான ஹஸ்பண்டா இருப்பாரு, அடிக்கலாம் மாட்டாரு, கெட்ட பேச்செல்லாம் பேச மாட்டாரு, அப்படி அதுக்கு சர்ச்சுக்கு போவோம் அப்படின்னு. இல்லை பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும், அதுக்கு போவோம். இதேதான் கிறிஸ்தவம், இதேதான் கிறிஸ்தவம். இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிறிஸ்தவத்தை பத்தி இருந்துச்சுன்னா ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. கிறிஸ்தவம் அது இல்லை. கிறிஸ்தவம் நம்மளை பத்தி இல்ல, நம்ம சந்தோஷமா வாழ்றத பத்தி இல்ல. கிறிஸ்தவம்ன்றது இயேசு கிறிஸ்துவ பத்தி. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவம் நம்மளை பொறுத்த அளவுக்கு நம்ம பாவத்துல இருந்து நம்ம மனம் திரும்பி இயேசுவை விசுவாசிச்சு அவருடைய உண்மையான சீஷனாக மாறி நம்மளை நாமளே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கிட்டு அவரை பின்பற்றி போறதுதான் கிறிஸ்டியானிட்டி. அப்படி வாழும்போது, அவரை பின்பற்றி போகும்போது குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடக்குது, மற்ற நல்லது நடக்குது, ஆசீர்வாதம் கிடைக்குதுதான், அதெல்லாம் பக்க விளைவான. அது நம்மளுடைய நோக்கம் அல்ல, அதை தேடிக்கிட்டு போறது இல்ல கிறிஸ்தவம். ஒரு ஒரு கிறிஸ்டட் கிறிஸ்டியானிட்டின்ற இல்லைங்களா, அதாங்க பார்க்குது எல்லா பிரசங்கத்திலயும் எல்லா ஊர்லயும் நம்ம பார்க்கறது. அது இல்ல கிறிஸ்டியானிட்டி. அதை பார்த்து நம்ம ரொம்ப இந்த காலத்துல நம்ம கேட்கணும், யார் யா உண்மையான சீஷன், யார் உண்மையான சீஷன், எங்க பார்க்க முடியும் உண்மையான சீஷன். நீங்க கிறிஸ்டியனா மாறி நான் ஆண்டவரை பின்பற்றி வரணும் போது என்ன சொன்னீங்க தெரியுமா, இன்னுமே ஆண்டவர் தான் என்னுடைய கர்த்தர், அவர் சொல்றபடிதான் நான் கேட்க போறேன், இன்னுமே அவர் தான் என்னுடைய ஆண்டவர். ஊர் பேச்சு, அவங்க பேச்சு, இவங்க பேச்சு, அவர் என்ன சொல்லுவாரோ அதன்படித்தான் நான் வாழ போறேன். வந்தவன் தான் கிறிஸ்தவன். எல்லா விஷயத்திலயும் அவர் என்னுடைய டீச்சர், நான் அவரை பத்தி படிச்சுக்க போறேன், அவருடைய ஆண்டவர், அவருக்கு நான் கீழ்படிய போறேன். ஒரு தப்பான ஐடியா ஒருவேளை உங்களுக்கு இருந்து தொடர்ந்து நீங்க அப்படி இருந்தீங்கன்னா, இப்ப இந்த 24 வசனத்துல இருந்து படிக்கிற ஆண்டவர் சொல்லுகிற விவரம் அவங்களுடைய தப்பான ஐடியாலாம் ஒடுக்கி சுக்குநூறாக்க, இதுல வெட்ட வெளிச்சமா வச்சிட போறார் யார் உண்மையான சீஷன். ஏன்னா இந்த சீஷத்துவத்தை பத்தி ரொம்ப தெளிவாக, ரொம்ப தீர்மானமாக, ரொம்ப விசேஷமான ஒரு பகுதி இந்த பகுதி. ரொம்ப தெளிவாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் யார் ஒரு உண்மையான சீஷன், ஒரு சீசன் என்ன விலையை கொடுக்கணும் அப்படின்றது தெளிவா இதுல போட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆகவே கவனத்தோடு படிக்கணும். இயேசு அவருடைய காலத்துல பாருங்களேன், அவருக்கும் அந்த பிரச்சனை இருந்திருக்கு. யாரையாவது அவர் அழைக்கும் போது அவர் எல்லாரும் வாங்க வாங்கன்னு அமைச்சிடல, நேரடியாக அவர் வந்து ஒரு சீஷன் என்னன்னு சொல்லிட்டார். அப்படி நம்ம செய்யறது இல்லை. ஒரு இன்சூரன்ஸ் ஒரு இதுவுமே ஒரு அவருடைய கான்ட்ராக்ட்ல எதுவுமே ஸ்மால் பிரிண்ட்ல இல்லைன்னு, அதாவது ஒரு கான்ட்ராக்ட் லோன் எடுக்கிறோம்னா இல்லை ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறோம் ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறோம்னா சிலர்லாம் பெருசா போட்டிருப்பாங்க நமக்கு என்ன நன்மை கிடைக்குது ஆஃபர் ஃப்ரீ அப்படி இப்படிலாம் போட்டிருப்பாங்க. இங்க கீழெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன எழுத்துல இருக்கும். அப்படின்னா என்ன தெரியுமா, நம்ம பொறுப்பு என்ன, நம்ம கட்டாம போனோம்னா நமக்கு எவ்வளவு ரிஸ்க் இருக்குது எவ்வளவு இதுல ஆபத்து இருக்குன்றத சின்ன எழுத்துல போட்டிருப்பாங்க. நம்முடைய பொறுப்பு நம்முடைய ரிஸ்க். அந்த மாதிரி இயேசு ஒருபோதும் செய்யறதில்லை. இயேசு வரும்போது அவங்க ஆசீர்வாதங்களை சின்னதா போடுவாரு போடுவாரு, ஆனா நம்முடைய பொறுப்பு என்ன நம்முடைய கடமை என்ன நம்ம எவ்வளவு ரிஸ்க் இருக்குன்றத நேரடியாக போல்ட் லெட்டர்ஸ்ல போட்டு வைப்பாரு. பாருங்களேன் வரும்போது வாங்க வாங்க நான் கூப்பிட்டாரு. வேத பாரதன் வந்து ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உங்களை விட மாட்டேன் ஆண்டவரே நான் பின்னாடி வருவேன். அவர் என்ன சொன்னாரு, ஓநாய்களுக்கு நரிகளுக்கு குழிகள் உண்டு பறவைகளுக்கு கூடுகள் உண்டு எனக்கு தலை சாய்க்கிறது கூட ஒரு இடம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. ஆளை காணும் ஓடிட்டான். இதுக்காக வந்த அவரு கூட வந்த நல்லா பில்டிங்ல அங்க எங்க ஸ்டார் ஹோட்டல்ல தங்கலான்னு பார்த்தா இவரு இடமே இல்லை தூங்குறதுக்குன்றாரு. வேஸ்ட் ஓடிட்டான் அதுக்குதான் வந்தான். அப்படி சொல்லுவோமா நம்ம இன்னொருத்த வந்து ஆண்டவரே எங்க போனாலும் நான் உங்களை பின்பற்ற போறேன் எங்க அப்பாவை போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துடுறேன். வயசானவர் இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறாரு அவர் அடக்கம் பண்ணிட்டோன்னா அவர் சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வந்துடும் சொத்தை வச்சுட்டு வர அப்படின்னா அவர்னா செத்தவங்க செத்தவங்களை அடக்கம் பண்ணிட்டோம் நீ என் பின்னாடி வா அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காத அப்படின்னா அவனை பார்த்தா அவனும் காணும். இன்னொருத்த போயிட்டா ஃபேமிலியில குட் பை சொல்லிட்டு வர கலப்பையின் மேல் கை வைத்து திரும்பி பார்க்கறவங்க இருக்க முடியாது. இப்படித்தான் போயிட்டே இருந்தாங்க. அதனால அவர் வந்து இப்படி ஆரம்பத்திலே கரெக்டா அவர் சொல்லும் போது விலைய சொல்லும் போது அறகுறையா இருக்கிறவங்க இருதயத்துல ஒத்துக்காதவங்க வந்து அவர் கூட சேரவே வரல. அந்த பிரச்சனை அவர் இருக்கல. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா எல்லாம் வாங்க வாருங்கள் வாருங்கள் ஆசீர்வாதம் இயேசுகிட்ட வாருங்கள் ஆசீர்வாதம் சீஷத்துவத்தின் வலைய பத்தி பேசாததுனால எல்லாம் கண்டவங்க கடிஞ்சவங்க எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. அதனாலதான் 21 நாள் இல்ல 21 வழிகள் ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம்னு சொல்லி 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 அவங்கள வைக்க வேண்டியதா இருக்கு. கமிட்மெண்ட்ன்றது அவங்களுக்கு இல்ல, கமிட்மெண்ட்ன்றது இல்ல. பாருங்களே தான் பிரச்சனை. ஒரு உண்மையான சீஷன் அப்படின்னா இப்படித்தான் இருந்திருக்கணும். ஒரு இயேசுவை நான் பின்பற்றி வரும்போது இப்படித்தான் நீ வந்திருக்கணும். ஒருவேளை அப்படி நீ வரலன்னா இந்த பகுதி நமக்கு நேர்முகமா அந்த உண்மையை நிறுத்துது. இந்த பகுதி ஒரு விதத்துல ஆண்டவர் நமக்கு இப்படி நீ வராம இருந்தீனா அப்பா இன்னமே உன் நித்திய ஆத்மா கூட விளையாடாத, இனிமே சர்ச் நாடகம் போடாத, டிராமா பண்ணாத, ஒரு சீஷ மாதிரி ஒரு டிராமா போடாத, ஒரு சர்ச் மெம்பர் மாதிரி ஒரு டிராமா போட்டுட்டு வராது. இது உன் ஆத்மா குறித்த காரியம், இது நித்தியத்தை குறித்த காரியம். இன்னைக்கு வசனத்துல வருது இல்லையா, விபச்சாரம் செய்யாதிருக்கிறவன் போதிக்கிறவன் நீயே மனசுல எவ்வளவு விபச்சாரம் செய்யற, திருடாதன் இருக்கிறவன் ஆலயத்துல திருடுறது, நீ வாழ்ற வாழ்க்கையை பார்த்து அந்நியருங்க கடவுளுடைய நாமத்தை தூஷிக்கிறாங்க. இதுவா கடவுள், இதுவா கடவுள், இவங்க இவங்க மூஞ்ச பாருங்களேன் இவங்க வாழ்க்கையை பாருங்களேன்னு தூஷிக்கிறான். அந்த மாதிரி வாழாத அப்படின்னு திட்டுற மாதிரி ஆண்டவர் இதுல சொல்ற. இன்னமே சர்ச் விளையாட்டு விளையாடாத, உங்க டைம் வேஸ்ட் பண்ணாது, பக்தியின் வேஷம் தரித்து கொண்டு இருக்காத. இன்னஃப் ஆஃப் பிளே. இன்னைக்கு இன்றைக்கு நான் செய்த தீர்மானம் அந்த பாட்டுல வர மாதிரி இன்னைக்கு ஒரு முழுமையாக எனக்கு ஒப்பு கொடுத்த சீசனாக இன்னைக்குல இருந்தாவது வாழ், இல்லைன்னா நித்தியமா உன் ஆத்மாவை நீ வஞ்சித்துக் கொள்ள போகிற. அதைத்தான் இந்த பகுதியில் அவர் சொல்ற 24வது வசனத்திலிருந்து. முற்றிலுமான அர்ப்பணத்திற்கு நம்மளை அழைக்கிறார் இந்த வசனத்தில். முற்றிலுமான அர்ப்பணம், பழைய காலத்துல எல்லாம் முற்றிலுமான அர்ப்பணம்னா அந்த காலத்துல ரிவைவல் கேம்ப் மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு சில மீட்டிங்ஸ் எல்லாம் போகும்போது அவர் பிரசங்கம் அழுதுகிட்டு நம்மளை பண்ணுவாரு, இவ்வளோ பண்ணி அவர் உருக்கமா பிரசங்கம் கொடுத்த உடனே உணர்ச்சி வசப்பட்டு ஆண்டவரே இன்னமே நான் உனக்கு தான் அர்ப்பணித்து வாழ்வேன், இன்னமே நான் பாவத்தை எல்லாம் விட்டு விடுவேன், இன்னமே நான் உம்முடைய சீஷனாக முற்றிலுமா இருப்பேன் அப்படி இப்படின்னு அர்ப்பணம் பண்ணி டோட்டல் டெடிக்கேஷனை பண்ணி வந்துருவோம். அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களா தெரியல, அந்த மாதிரிலாம் ஒன்று ரெண்டு நானும் பண்ணியிருக்கிறேன். அதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னா உணர்ச்சி வசமா செய்யற ஒரு காரியம் உணர்ச்சி வசம் போன பிறகு அது இருக்க உணர்ச்சியோடு அது போயிடும். உணர்ச்சியில நம்ம பண்ண வேண்டியதுல உணர்ச்சி அதுக்கு அவசியம் இல்லை. ஒரு தீர்மானமான முடிவு, உணர்ச்சி இருக்கோ இல்லையோ, திஸ் இஸ் மை லைஃப், நான் முடிவு எடுத்துட்டேன், ஆண்டவர் கற்பணித்து நான் வாழ போறேன், அதுக்கு தான் அழைக்கிறார். உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசல, இதான் வேலை, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு வாழ போறியா இல்ல உன்னையே ஏமாத்திக்க போறியா, தட் இஸ் அ காலிங். நேரத்தில் நம்மள பாட்டை பாடும் இல்லைங்களா, எவ்வளவு பாட்டு நம்ம அந்த மாதிரி பாடுறோம், அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் அற்புதநாதா கரத்தில், முற்றிலுமா ஏற்பணித்தேன் பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கிறேனே இந்த வேலை, பலிபீடத்தில் என்ன படைக்கிற, என்ன முற்றிலுமா உமக்குனே படைக்கிறேன் அப்படின்னா என்னங்க அதுக்கெல்லாம் அர்த்தம், அதெல்லாம் என்ன, ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறதுனா என்ன, அர்ப்பணித்து வாழ்வதுனா என்ன, ஒரு உண்மையான சீஷனாக வாழ்வதுனா என்ன, அதுக்கு பதில் தான் இந்த வசனங்களை வரப்போது, 24 இருந்து வரப்போது. எந்த விசுவாசிகள் சரித்திரத்துல பாத்தீங்கன்னா சில பேருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கும், பெரிய பெரிய விசுவாசிகள் பயோகிராபிஸ், அவருடைய பயோகிராபிஸ் எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா எந்த விசுவாசிகள் இந்த அருமையான வசனங்களுடைய சத்தியங்களை ஆழமா சிந்தித்து அவங்க வாழ்க்கைய அர்ப்பணித்தத இந்த வசனத்தின் மூலமா தான் நம்ம பார்க்கலாம். எல்லாருடைய பெரிய பெரிய பயோகிராபிஸ பாத்தீங்கன்னா இந்த வசனங்கள் இல்லாம இருக்கார், இதுதான் அவங்க வாழ்க்கையை மாத்துச்சு என்று சொல்லலாம், மாத்தி அவங்க பெரிய உலகத்துல. நம்ம ஒருவேளை அங்க ஒரு காலு இங்க ஒரு காலு இருக்கிறதா இருந்தோம்னா, ஒரு கமிட்மெண்ட் இல்லாம இருந்தோம்னா, இந்த வசனம் நம்மள ஒரு மூலையில நிக்க வச்சு அங்க எங்க எஸ்கேப் ஆக பார்ப்போம், ஆனா இது எஸ்கேப் ஆக விடாது, மூலையில நம்மளை கார்னர் பண்ணி வெட்ட வெளிச்சமா நீ உண்மையான சீசனா நீ ஒரு மாயமாலக்காரனான்னு நமக்கு காமிச்சோம். உங்களுக்கு வார்னிங் பண்றேன், வார்ன் பண்றேன், இந்த பகுதியை படிப்பதற்கு முன்பதாக ஒரு டிஸ்க்ளைமர்னு வாங்க இல்லைங்களா, ஒரு ஏதாவது படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த பகுதியை படிப்பதற்கு முன்பதாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு மேற்பார்வையான ஒரு நாடகம் இயேசுகிட்ட போட்டுக்கிட்டு இருந்தான், உங்க நித்திய ஆத்மா கூட விளையாடிக்கிட்டு இருந்தா, சண்டே ஒண்டி ஒரு பரிசுத்த வேஷத்தோடு வருகிற மக்களா நீங்க இருந்தீங்கன்னா, உள்ள ரகசியமான பாவம், உள்ளுக்குள்ள ரகசியமான பாவ வாழ்க்கை, உள்ளுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இல்லை, குடும்பத்துல ஒரு பரிசுத்தம் இல்லை, ஒரு சாட்சி இல்ல, இருந்தோம்னா குடும்பத்துல அப்படி இருந்தோம்னா, ஒரு ஒழுங்கான வேத வாசிப்பின் பழக்கம் இல்ல, ஜபிக்கிற ஒரு கமிட்மெண்ட் இல்லாம இருந்த ஒரு ஷோ வண்டி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கழுத்துல உங்களுக்கு அடி விழுவோம், ஒரு ஒரு வசனமும் ஒரு கழுத்துல அடி விழுவோம் உங்களுக்கு. அந்த மாதிரி வசன பகுதியை நம்ம பார்க்க போறோம். ஓகே, இத சில நேரத்துல சரி இயேசு சில டைம்ல சொல்லுவார், அப்படித்தான் ஸ்ட்ரிக்டா சொல்லுவாரு, ஆனா ஒரு அன்பான இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுவார், ஒரு ஒரு டைம்ல சொல்லி முடிச்சுடுவாருன்ற மாதிரி இல்லைங்க. இந்த வசனங்கள்ல வருகிற சத்தியம் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு முக்கியம்னா, இயேசுடைய ஃபேவரட் டீச்சிங் தான், ஃபேவரட் டீச்சிங். ஏன் அப்படின்னா, முழு மத்தேயு, மத்தேயு மாத்திரம் இல்ல, மார்க்கு, லூக்கா, யோவான் பார்த்தீங்கன்னா இதே வசனங்கள் திருப்பி 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 பல இடங்களில், பல ஜனங்களில், பல சூழ்நிலைகள், பல வாட்டி இதே சத்தியங்களை அவர் திருப்பி 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 சொல்லுவார். ஒரு போதகர் அப்படி செய்யறாருன்னா என்ன தெரியுமா அர்த்தம், அதுதான் அவருடைய ஃபேவரட் டீச்சிங். நானும் இப்போ ஒரு இடங்களில் என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்கன்னா எனக்குன்னு சில இது இருக்கும், அதை தான் எடுத்து போய் பிரசங்கம் பண்ணுவேன், ஏன்னா அது ஃபேவரட் டீச்சிங். இயேசுக்கு ரொம்ப ஃபேவரட் டீச்சிங் இதுதான், ஒரு இடத்துல அவருடைய முழு டீச்சிங்குடைய சாரம் தான், சாரம் இதுதான், சுருக்கம் இதுதான். இதை நீங்க ஏற்றுக்கொள்ளாம, இதை நீங்க நம்பாம, இதை நீங்க கீழ்படியாம இருந்தீங்கன்னா தப்பான இயேசுவை மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த கொள்கைகள் முழு சுவிசேஷங்கள்ல செதறி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல இருக்கிற ஒவ்வொரு கொள்கையும் இயேசு 3-4 தடவையாவது ரிப்பீட் பண்ணியிருப்பார், அது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா சுவிசேஷமே வேதமே அவர் இயேசு செஞ்சது பேசினது எல்லாமே எழுதல, அதுல ஒரு சாம்பிளா தான் நமக்கு எழுதி இருக்கு. அவர் 3 வருஷம் அவர் செஞ்ச ஊழியத்தின் சாம்பிள் தான் கொஞ்சம் எழுதி நம்ம கொடுத்துருக்கு. அவர் செஞ்சது எல்லாமே எழுதல, பேசினது எல்லாமே எழுதல, அந்த சாம்பிள்லயே இந்த காரியம் திருப்பி 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 ரிப்பீட் ஆகுதுன்னா, அவர் உண்மையா ஊழியம் செய்யும் போது எத்தனை வாட்டி ரிப்பீட் பண்ணி சொல்லியிருப்பார், யோசிச்சு பாருங்களேன். அப்படின்னா இயேசுக்கு ரொம்ப நெருங்கிய, ரொம்ப இதை நீங்க படிச்சுக்கிட்டோம்னா 24 இருந்து இந்த வசனத்தை நீங்க போய் இதை போய் படிச்சுட்டு போய் லூக்கா யோவான் படிச்சு திருப்பி 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 இது வரும், ஒரு வாட்டி இல்ல, திருப்பி திருப்பி சொல்றேன். அந்த மாதிரி பல சூழ்நிலைகள் திருப்பி, ஏன்னா அவர் அடிக்கடி மக்களை சந்தித்ததுனால வித்தியாசமான சூழ்நிலைகள், வித்தியாசமான மக்களை போட்டு திருப்பி திருப்பி இதான்ப்பா வழி, இதை விட்டு வேற இல்ல, இதான் வழின்னு அவர் திருப்பி திருப்பி சொல்லி இருக்கிறார். ஆகவே ஒரு ஒரு நம்ம ஒரு டீச்சர் கூட ஒரு அருமையா சொல்றாரு, ஒருவேளை இயேசுவை உங்க சபைக்கு இன்னைக்கு நீங்க பிரசங்கம் பண்ண கூப்பிட்டீங்கன்னா, ஆண்டவரே நாங்கெல்லாம் விசுவாசிகள், ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய சபையில் இருக்கிறோம், நீங்கள் எங்க எனக்கு எங்களுக்கு என்ன ஆண்டவரை சொல்ல போறீங்கன்னு ஒருவேளை இயேசு வந்து இங்க பிரசங்கம் பண்ணாருன்னா வந்து இங்க நின்றுகிட்டு மத்தேயு 10:24 படிப்போம் அப்படின்னு தான் சொல்லுவார். ஏன் அதான் அவருடைய ஃபேவரட் டீச்சர், அதைத்தான் அவர் திருப்பி 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 சொல்லி கொடுக்கணும். வி கான்ட் எஸ்கேப் திஸ், இது நம்ம தப்ப முடியாது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த உலகத்துல நான் சொன்ன மாதிரி இந்த டீச்சிங்க்கு உண்மையா உணர்ந்து தங்களை சோதிச்சு பார்த்து அர்ப்பணிச்சவங்க தான் இந்த உலகத்துல ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தது. ஆண்டவர் நான் பயன்படுத்தப்பட்டது எந்த மனுஷங்களே அப்போஸ்தலர்கள் ஏக உலகத்தையே தலைகீழா மாத்தினாங்க. ஏன் சாதாரணப்பட்ட மக்கள் ஏன்னா மாத்த முடிஞ்சிச்சு, அவங்க கிட்ட என்ன இருந்துச்சு, இந்த கொள்கையின்படி தங்க வாழ்க்கையை தாங்கள் மாத்திக்கிட்டதுனாலதான், இதுதான் உண்மையான சீசனா வாழ்ந்ததுனாலதான். அதான் காரணம் கம்ப்ளீட் டெடிகேஷன், முற்றிலுமான அர்ப்பணம். இது ரியல் ஸ்டஃப், ஒரு சும்மா பேச்சு இல்லை, இது உண்மை, உண்மையான ஒரு காரியம், உண்மையான ஒரு காரியம். உண்மையா ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இப்படி வாழ்ந்தவர்கள் தான் ஆண்டவர்னால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம். ஜார்ஜ் விட்ஃபீல்ட் ஒருத்தர் பெரிய பிரசங்கி, ஜான் வெஸ்லி பெரிய பிரசங்கி, அவங்க வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சு பாருங்க. இந்த வசனங்கள் இல்லாம இல்லை. உதாரணத்துக்கு ஜோனாதன் எட்வர்ட்ஸ், அவர் ரொம்ப பெரிய பிரசங்கி, அமெரிக்காவில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படுவதற்கு ஆண்டவர் அவர் பயன்படுத்தினார். அவருடைய ரகசியம் என்ன, ஆண்டவர் எப்படிங்க அவர் அவ்வளோலாம் பயன்படுத்துறாருன்னா, முழுக்க முழுக்க ஒரு உண்மையான சீசனா இருப்பதற்கு தன்னை அர்ப்பணிச்சதுனால தான். பாருங்களேன் ஒரு வாட்டி அவர் எழுதுறாரு, இதுதான் எழுதுறாரு, இதுதான் நான் உறுதி அவர் வாழ்க்கையை மாத்தின ஒரு நாள் இந்த நாள். எந்த நாள், ஆண்டவரே இந்த நாள் முதல் என் வாழ்க்கையில் என் மேல எந்த உரிமையும் எனக்கு இல்லை, என்னுடைய அறிவு மேல, என்னுடைய சித்தத்தின் மேல, என்னுடைய உணர்ச்சி மேல எந்த உரிமையும் எனக்கு இல்லை, என் உடம்பு மேல, என்னுடைய அங்கங்கள் மேல, என்னுடைய நாக்கு, என்னுடைய கைகள், என்னுடைய கால்கள், என்னுடைய காதுகள், என்னுடைய கண்கள், எல்லாமே உம்முடையது, உமக்கு அதை நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை முற்றிலுமாக எதுவுமே பின்வாங்காமல் முற்றிலுமாக உமக்கு நான் தருகிறேன், எல்லா வல்லமையும் இன்னுமே வரப்போற காலங்களில் எனக்கு எதுவுமே நான் திருப்பிய உரிமையை பெற்றுக்கொள்ள மாட்டேன், எல்லாத்தையும் உமக்கு தரேன், இதை நான் இன்றைக்கு நான் செய்த தீர்மானம் என்ற வரம்பு, இன்னைக்கு நான் எடுக்கிற ஒரு கொடுக்கிற ஒரு வாக்கு தத்துவம், உம்முடைய கிருபையினால் அந்த வாக்கு தத்துவத்தில் நான் பின்வாங்க மாட்டேன், ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுங்க, என்னை முற்றிலுமாக நீரே என்னுடைய பங்காக, என்னுடைய வாழ்க்கையின் முற்றிலுமான சந்தோஷமாக இன்னைக்கு நான் தெரிந்து கொள்ளுகிறேன், உம்முடைய பிரமாணமே என்னுடைய வாழ்க்கையின் கட்டளை, அதுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன், என்னுடைய முழு பலத்தினாலையும் உலகத்தையும் மாம்சத்தையும் என்னுடைய சாத்தானையும் விரோதமாக நான் போர் செய்வேன், வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் நான் முற்றிலுமாக உம்முடையவன், அதுதான் அவருடைய வாழ்க்கையை மாத்துச்சான். அதுக்கப்புறம் அர்ப்பணம், அதுக்கு பேர் தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ்றது. அப்படி வாழ்ந்த மனிதர்கள் தான் உலகத்தை மாற்றுவதற்கு அசைப்பதற்கு ஆண்டவர் பயன்படுத்தது. நம்மளை பயன்படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் இது நம்ம கிட்ட இல்லை. உண்மையான சீசனா நான் அதை நம்ம கேட்டுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த பகுதியுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது தலைப்பு ஒரு உண்மையான சீசனுடைய அறிமுகம். நமக்கு யார் ஒரு உண்மையான சீசன், இந்த சாப்டர் வந்து அவர்கள் சீஷர்களை அழைத்தார்னு ஆரம்பிக்குது இல்லைங்களா, அழைத்தார்னு ஆரம்பிச்சு 5-15 வரைக்கும் எனக்கு நீங்க எப்படி ஊழியம் செய்யணும்னு சொல்லி கொடுத்தார், என்ன போய் பிரதிபலிக்கணும்னா எனக்கு எப்படி ஊழியம் செய்யணும். 16-23 வரைக்கும் எனக்கு நீங்க ஊழியம் செய்யும் போது உங்களுக்கு என்ன நடக்கும், அரசாங்கத்திலிருந்து மதத்திலிருந்து குடும்பத்திலிருந்து உபத்திரம் வரும், அதுதான் 23 வரைக்கும் சொன்னார். இப்ப 24-42 வரைக்கும் அதுக்கு விலை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறியா, அதுக்கு நிக்க முடியுமா, உன்னால ஒரு உண்மையான சீசனா தான் நிக்க முடியும், நீ ஒரு உண்மையான சீசனா, அதைத்தான் கேட்கிற, நிக்க முடியுமா உன்னால ஒரு உண்மையான சீசன் தான் நிக்க முடியும், உண்மையான சீசன் தான் அந்த அழைப்புக்கு செவி கொடுத்து அந்த அழைப்பை பின்பற்றுவான், மற்றவன் இதே டிராமா தான் பண்ணிட்டு இருப்பான், இதே ஆட்டம் தான் பண்ணிட்டு இருப்பான், இந்த அழைப்பு செவி கொடுக்க மாட்டான். நம்ம மனசாட்சிக்கு வருதுங்க அந்த ஒரு ஒரு கேள்வி, நான் ஒரு உண்மையான சீசனா, சீரியஸா அது கேட்டு பாருங்க, சீரியஸா உங்க மனசாட்சியை கேட்டு பாரு. ஆமாங்க, நான் உண்மையான சீஷன் சொல்றது தம்பி, இல்லைங்க சர்ச்சுக்கு போறோம், ஆண்டவர் என்னை காப்பாத்திருக்கிறார், நான் உண்மையான சீஷன்ங்க அப்படின்னு ரொம்ப உண்மையானதை சொல்லலாம். சில பேர் ரொம்ப சின்சியரா தப்பா இருக்கலாம், தெரியுமா? எதன் அடிப்படையில் நீ சீஷன்ற, எந்த பேசிஸ்ல நீ சீஷன்ற? வேதத்தின் அடிப்படையில் நம்ம எப்படி சீஷன் சொல்ல முடியும்? அஞ்சு குணங்களை நான் உங்களுக்கு சொல்லப்பேன். இந்த வசனம் 24-25 அஞ்சு குணங்களை நம்ம காட்டுது. ஒரு உண்மையான சீஷன் யாருப்பா? அஞ்சு குணங்கள் ஒரு உண்மையான சீஷன். முதலாவதாக, இது ஒரு ப்ரிப்பரேஷன், அவன் ஒரு ரட்சிக்கப்பட்டவன். முதலாவது இதை நம்ம கிராண்டட் எடுத்துக்க முடியாது, ஏன்னா நிறைய பேர் ரட்சிக்கப்படாம நான் சீஷன் சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் ரட்சிக்கப்பட்டவன், ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்டவன் தான் ஒரு உண்மையான சீஷனாக இருக்க முடியும். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சீஷன் ஒரு கிறிஸ்தவன்ன்றது பிரிக்க முடியாத ஒரு வார்த்தை. அதனால கிறிஸ்தவங்க தான் கேள்விப்பட்டது, இதே நீங்க சீசன் சீசன்றீங்க. ஒரு கிறிஸ்தவன் பேர் வர்றதுக்கு முன்னாடி விசுவாசிகளுக்கு என்ன பேர் இருந்துச்சு தெரியுமா? கிறிஸ்தவான்றது பேரே இல்லை, ஒரு பட்டப்பேர், ஒரு கேலி பேர், ஊர் கொடுத்த பேர். உண்மையா ஆண்டவர்கிட்ட வந்த அவங்களுக்கு என்ன பேர்? அந்தியோகிய சபையில அப்போஸ்தல நடவடிக்கைகள் 11:26 என்ன சொல்லுதுன்னா, முதல் முதல் அந்தியோகியாவில் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று. முதல் முதல் அதெல்லாம் இயேசுலாம் வந்து போய் பதினோராவது அதிகாரம் வந்த பிறகுதான் கிறிஸ்டியன்னே வந்துச்சு. அதுக்கு முன்னாடி விசுவாசிகளுக்கு என்ன பேரு? சீஷர்கள். அதான் மெயின் பேரு. அவங்களுக்கு ஒரு பட்டப்பேரா வந்ததுதான் கிறிஸ்டியன்ஸ். நம்ம இன்னைக்கு கிறிஸ்டியன் தான் போடுறோம், யாருமே டிசைப்பிள்னு போடுறது இல்லை. ஆனா உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பேரு டிசைப்பிள். சரிம்மா, அந்த ஐடியா நமக்கு இருக்கிறதே இல்லை, உங்க பேருக்கு இல்ல. டிசைப்பிள்னா வேறவங்க, கிறிஸ்தவங்கன்னா வேறவங்க, இல்ல டிசைப்பிள் தான் கிறிஸ்தவர். அதனால்தான் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். முதலாவது ஒரு சீஷனுடைய முதல் குணம் என்னங்க? அவன் ரட்சிக்கப்பட்டவன். ரெண்டாவது, இப்படி ரட்சிக்கப்பட்டவன், ரெண்டாவது ஒரு சீஷனுக்கு இருக்கிற குணம், அவனுடைய மனது மைண்டு முழுமையாக கிறிஸ்துவுடைய டீச்சிங்க்கு கீழ்படிந்திருக்கிறவன். அவன் மைண்ட வணங்கி அதுக்கு சப்மிட் பண்றவன். எங்க பாக்குறோம் இந்த வசனம் பாருங்க, 10:24 என்ன போட்டிருக்கு? சீஷன் தன் போதகிலும் போதகனிலும் மேற்பட்டவன் அல்ல. சீஷன் தன் போதகனிலும் மேற்பட்டவன் அல்ல. இது என்ன அதுன்னா யாருக்கும் தெரியாதா? இது ஒரு ஆக்சியம்னு இங்கிலீஷ்ல, இது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள, யாராவது ஆர்கியூ பண்ணுவாங்க, இல்லைங்க அவன் பெரியவன் அப்படின்னு யாருமே ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. இது பெரியவனா இருந்தா ஏன் அவருக்கு சீஷனா இருக்கிற இல்லைங்களா? யாருமே, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, தெளிவானது, வெளிப்படையான உண்மை அப்படின்லாம் யாருமே இதை ஆர்கியூ பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இங்கே வசனம் பாருங்களேன், இந்த வசனத்தை ஆண்டவர் சுவிசேஷத்தை 4 வாட்டி சொல்லியிருக்கிறார். எவ்வளவு தெளிவானது, ஏன் திருப்பி திருப்பி அவர் சொல்லணும்? ஏன்னா இதுதான் அவருடைய ஃபேவரட் டீச்சிங். இது நமக்கு ஏறவே ஏறாதுன்றதால தான் திருப்பி திருப்பி அவர் சொல்றது. 4 வாட்டி எங்க? லூக்கு 6:40, யோவான் 13:16, யோவான் 15:20 இதே காரியம். யோவான்ல பாத்தீங்கன்னா, யோவான்ல திருப்பி திருப்பி சொல்றார். யோவான்ல வந்து லூக்கால குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியாது. ஒரு குருடன் குருடனுக்கு வழிகாட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு குழியில பள்ளம் வருதா, பள்ளத்தில் விழுவாங்க, ஒரு குழியில தான் போய் விழுவாங்க. போத் வில் ஃபால் இன்டு அ பிட். உன் டீச்சர் உனக்கு குருடனா இருந்தா, நீயும் குருடன் அவரும் குருடன், ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு பள்ளத்துல போய் விழுவுங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு கான்டெக்ஸ்ட்ல சொல்றாரு. இன்னொன்னு, யோவான் 13 அவர் சீஷர்களுடைய காலை கழுவிட்டு வந்து, அதுக்கப்புறம் நான் உங்களுடைய போதகரா இருக்கிறேன், நான் என்னை விட ஒரு உங்களுடைய ஒரு வேலைக்காரனோட எஜமான் தெரிய இல்லை, உங்களுடைய எஜமான் நானே, உங்களுடைய கால கல்வி ஒரு எக்ஸாம்பிளை வச்சிருக்கும் போது நீங்களும் அதைத்தான் ஃபாலோ பண்ணணும். அது அதே வசனத்தை அங்கேயும் பயன்படுத்துற. யோவான் 15:20 நீங்க பாத்தீங்கன்னா, உலகம் என்ன வெறுத்துச்சுன்னா உங்களையும் வெறுக்கும், உங்களையும் வெறுக்கும். அதே கான்டெக்ட்ல ஒரு சீஷன் தன்னுடைய போதகனோட பெரியவன் இல்லை, எனக்கு கிடைச்ச ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும், அதே தான் பயன்படுத்துறாரு. அருமையாக இந்த 3 இடங்கள்ல, இந்த 4வது இடங்கள்ல அந்த கான்டெக்ஸ்ட், அந்த அர்த்தத்தை கொடுத்துட்டு அந்த வசனத்திலேயே அது அர்த்தம் இருக்கு. பாருங்களேன், அதை பார்ப்போம். நம்ம ஒரு சீஷன்னா என்னங்க? சீஷன்னா நம்ம ஆக்சுவல் சீஷனை பத்தி அவர் சொல்லல. ஒரு சீஷன்னா ஒரு ஸ்டூடெண்ட், பேசிக் மீனிங் ஒரு ஸ்டூடெண்ட். ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு டீச்சரும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டீச்சரை விட பெரியவன் அல்ல. ஒரு டீச்சரை விட பெரியவன்லாம் எங்க இருக்கிறான்? டீச்சரை விட மேற்பட்டவன் இல்லைன்னா டீச்சரை விட டீச்சருக்கு கீழே இருக்கிறான்னு அர்த்தம் இல்லைங்களா? டீச்சருக்கு கீழே இருக்கிறான். டீச்சர் ஸ்டூடெண்ட்னும் போது நம்ம காலம் டீச்சர் ஸ்டூடெண்ட்டை எடுத்துக்க கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட் உட்காந்துருப்பான், அந்த டீச்சர் சொல்றது எதுவுமே கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டான் இல்லைங்களா? வேலைக்காரனா நம்ம ஊர் வேலைக்காரனை எடுத்துக்க கூடாது. நம்ம காலத்தில் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல அடிமைகள் அப்படின்ற வார்த்தை. ஒரு எஜமானுக்கு அந்த எஜமான் என்ன சொன்னாலும் கீழ்படுகிற ஒரு ஸ்டூடெண்ட்னா தனக்கு ஒன்றும் தெரியாது, தான் அறியாமல் இருக்கிறேன்றத உணர்ந்து இந்த டீச்சருடைய ஞானம் அறிவுல ரொம்ப மெய்மறந்து இவருக்கு இவர்கிட்ட இருந்து நான் கத்துக்க போறேன்னு அர்ப்பணித்து தன்னை கொடுக்குற. அந்த காலத்துல எல்லாருக்கும் சீஷர்கள் இருந்தாங்க. யோகான்ஸ்தான சீஷர்கள் இருந்தாங்க, பரிசேயருக்கு சீஷர்கள் இருந்தாங்க, எல்லாருக்குமே சீஷர்கள் இருந்தாங்க. அந்த சீஷன் போய் அவர்கிட்ட போய் ரெகுலராக முனையில நின்று அவர் என்ன சொல்லுவாருன்னு உடனே கத்துக்கிறது. வேற எதுவுமே முக்கியம் இல்லை. போதகர் என்ன சொல்லுவார் அந்த போதகத்தை கத்துக்கணும் அப்படின்னு அந்த சீஷர். ஒரு டிசைபிள் இஸ் எ லேர்னர். ஒரு டீச்சர் என்னை விட அவருக்கு தெரியும் அப்படின்னு அதை அறிந்து அவர் கீழே இருக்கிறார். முதல்ல ஒரு ரெண்டாவதாக ஒரு சீஷன்னா யாருங்க? அவனுடைய மைண்டை முற்றிலுமாக அந்த போதகருடைய டீச்சருக்கு வளைந்து அர்ப்பணித்தவர். ஒரு சீஷன் தன் போதகரை விட மேற்பட்டவன் அல்ல. எப்ப பார் அவர் என்ன சொல்லுவார் என்பதை கற்றுக்கொள்ள தன்னை அர்ப்பணித்தவன், அந்த டீச்சிங்க்கு தன்னை அர்ப்பணித்தவன். மற்ற எல்லாத்தையும் அவன் ரிஜெக்ட் பண்ணுவான். என் போதகர் என்ன சொல்றாரு அதுக்குத்தான் அவன் மைண்ட அர்ப்பணிக்கிறான். அந்த போதகருடைய டீச்சிங்ல தன்னை லைத்து இருக்கிறவன். உன்னுடைய மைண்ட் அந்த டீச்சிங்குள்ள கொண்டு வரணும் பாருங்களேன். மைண்ட கொண்டு வரணாதான் அங்க வருது. அவன் ஒரு போதகர், ஒரு சீஷன் தன் போதகரை விட மேற்பட்டவன் அல்ல. இதை யாராவது ஆர்கியூ பண்ண முடியுமா? இதை யாராவது ஒரு பேசிக் இல்லைங்களா? பேசிக். ஆனா எத்தனையோ பேர் நம்ம இயேசுக்கு சீசர்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு அவருடைய டீச்சிங்க்கு கீழே இல்லை. நம்ம மைண்ட் அவருடைய டீச்சிங்க்கு கீழே இருக்கா? டீச்சிங் கீழே இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். வெரி டெஃபினேஷன் ஆஃப் த டீச்சனே அந்த டீச்சருக்கு என் மைண்டு வந்து அந்த டீச்சருடைய டீச்சிங் கீழே சப்மிட் பண்ணி என்னை அர்ப்பணித்திருக்கேன். என் மைண்ட் அதுக்கு சப்மிட் பண்ணுது. அவருடைய டீச்சிங்கில் தான் என் மைண்டு நிறைஞ்சிருக்கு. அதான் என்னுடைய பொசிஷன், அதான் என்னுடைய பொசிஷன். ஆனால் எத்தனையோ பேர் தங்களை சீசருங்கன்னு சொல்லிக்கிட்டு ஆண்டவரை விட எனக்கு நிறைய தெரியும். அவர் டீச்சிங் எதுக்கு? ஆண்டவரை விட முந்திக்கிறது. போதகரை விட மேற்பட்டவனா இருக்கிறார் அவன் இல்ல சீசருங்க, அவரை விட எனக்கு நல்லா தெரியும். எத்தனையோ பேர் நீங்க ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிச்சு உங்க மைண்ட வேதத்தை படிச்சு ஆண்ட கிறிஸ்துவோடைய வார்த்தைகளை படிச்சுக்கிறதுக்கு அர்ப்பணிச்சு உங்க மைண்ட சப்மிட் பண்ணாததுக்கு காரணம் என்ன? நீங்க போதகரை விட மேலானவங்க. நீங்க போதகரை விட தெரியும் உங்களுக்கு நிறைய, அதெல்லாம் படிச்சுக்க வேண்டியது இல்லை. நீங்க என்னங்க சீஷருங்க? எப்படிங்க நீங்க சீஷர்களா இருக்க முடியும்? ஏன் படிக்கணும்? ஒரு சீஷர்னா தன்னுடைய அறியாமை தெரிஞ்சு எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க, என் போதகருக்கு நிறைய தெரியும், அவர்கிட்ட இருந்து நான் படிச்சுக்கணும்னு அதுக்கு கீழே போறவன் தாங்க சீஷர். நீங்க எப்படிங்க சீஷர்னு சொல்லிக்க முடியும்? ஒரு வேதத்துக்கு நேரத்தையே உங்க ஸ்கெட்யூல்ல ஒதுக்காதவங்க. உங்க மைண்ட் இல்லங்க, மைண்ட் உட்காந்து படிச்சோம்னா அங்க போகுது இங்க போகுது இங்க போகுதுன்னா டிசைபிள் எப்படி உங்க சீஷன் சொல்லிக்க முடியும்? எ டிசைபிள் இஸ் ஒன் ஹூ சப்மிட்ஸ் ஹிஸ் மைண்ட் டு த டீச்சிங் ஆஃப் த டீச்சர். அந்த டீச்சருடைய போதகத்துக்கு தன்னுடைய மைண்டை வளைத்து கட்டுப்படுத்தி அதுக்கு அடிபணிக்கிறவன் தான். ஒரு ஒரு சீஷன் தன் போதகரை விட மேற்பட்டவன் இல்லை. நம்மள எத்தனை பேர் மேற்பட்டவர்களா இருக்கிறோம்? ஏன் படிக்கிறது இல்லை நிறைய பேர்? ஏன்னா உங்க அறியாமையை பத்தி உங்களுக்கு அறிவில்லை, எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது படிக்காம நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த போதகருக்கு கீழே இல்லை நீங்க. எப்படி ஒரு சீஷனுடைய ரெண்டாவது குணம், அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்டவன் ஏன் ஆண்டவர் அவனை ரட்சிக்கிறாரு? இச்சைகள்லயும் பாவங்கள்லயும் அதிலெல்லாம் நம்மளை ரட்சித்து நம்ம மனதை சுத்திகரித்து மனசாட்சியை சுத்தம் பண்ணி ஏன் அதெல்லாம் ரட்சிப்பு கொடுக்கிறாரு? என்னமே அந்த அசுத்தத்தெல்லாம் பிசாசுடைய போதகத்தெல்லாம் விட்டுட்டு போதகருடைய போதகத்துல நீ அடிபணிந்து மைண்ட கப்ளீட்டா அடிபணிந்து கொண்டு வந்த அவர் டீச்சிங்ல லைத்துரு. அதை போ, அதை டெய்லி வாங்கிக்க. அவன் தான் அந்த சீஷர், அவன் தான் சீஷர். வேற எதுக்குமே உன் மைண்ட கொடுக்காது. பாருங்களேன், அதான் யோவான் இது லூக்கா 6:30 சொல்றாரு, ஒரு ஓமைய சொல்றாரு, ஒரு குருடன் குருடனுக்கு வழிகாட்ட முடியுமா? ரெண்டு பேரும் ஒரு குழியில விழுவாங்க இல்லையா? இந்த டீச்சர் உலகத்திலேயே மிகப்பெரிய டீச்சருக்கு உன்னை சப்மிட் பண்ணலன்னா நீ போய் குழியில தான் உழுவ. உன்னுடைய மைண்ட அவருடைய டீச்சிங்க்கு கீழே கொண்டு வரலன்னா குருடர் குரு வேற யார ஃபாலோ பண்ற? நீ என்ன இன்ஃபுளுசஸ் உன் மைண்ட்ல இருக்குது? உலகத்துல இருக்கிறது டிவியில வருது, யூடியூப்ல வருது, சினிமா அதுவே உன் மைண்ட்ல நிரப்பி ஊர்ல சொல்றது, உலகத்துல சொல்றதே உன் மைண்ட், அதுக்கு அடிபணிந்து உன் மைண்ட விட்டுருந்தீங்கன்னா நீ குழியில தான் போய் உழுவப்போற, குருடனா தான் குழியில உழுவப்போற. அதான் பேசிக், நம்ம பேசிக்கா வந்து பிராக்டிக்கலா வந்தோம்னா உங்களை யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை ரெகுலரா படிக்கிறதுக்கு டைம் கொடுக்கலையோ என்ன தான் எக்ஸ்கியூஸ் நீங்க சொல்லலாம், உங்க பொசிஷனை ரிஜெக்ட் பண்றீங்க. நான் சீஷனா இருக்க மாட்டேன், போதகிற விட எனக்கு தெரியும் அவர் டீச்சிங்க்கு நான் கீழ்படிந்து இருக்க வேண்டியதில்லை. உங்க பொசிஷன் நீங்க இழந்திருக்கிறீங்க. இந்த இயேசு கொடுத்திருக்கிற இந்த புக்கை நம்ம படிச்சு அந்த இருதய அந்த புக்ல இருக்கிற சத்தியம் டீச்சிங் நம்ம இதயத்துல மனசுல போகிறதுக்கு நம்ம மைண்ட சப்மிட் பண்ணி ஒரு ஸ்கெட்யூல் டைம் நம்ம வாழ்க்கையில வைக்கலன்னா நம்ம எப்படி இங்க சீஷன் சொல்ல முடியும்? நம்ம எப்படி சீஷன் சொல்ல முடியும்? நம்ம மைண்டுக்கு ரெகுலரா அந்த டீச்சிங் தேவாச்சே, அவர் போதகர், நான் சீஷன், என் பொசிஷன் என்ன, அவருடைய டீச்சிங்கு கீழே என் மைண்ட கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்து அதுல லைஃப் அதை படிச்சு 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 எடுத்துக்கிறவன் தான் சீஷன். அப்படிப்பட்ட சீஷனா நீங்க? உங்களை கேட்டு பாருங்க, உங்களை கேட்டு பாருங்க. உங்களுக்கு போனவா எவ்வளவுதான் வாழ்க்கையில மாறுது, 3 வாரத்துல யோசிச்சு பாருங்க. காரியம் மாறலாம், பிஸி வரலாம், வேலை வரலாம், இது வரலாம், அது வரலாம், என்ன வந்தாலும் நான் வந்து என்னுடைய மைண்ட் அவருடைய டீச்சிங் கீழே தான் வச்சிருப்பேன். டீச்சிங் கீழே தான் பேசிக் ஃபார் எ டிசைபிள், இல்லைன்னா ஒரு பொய் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ரெண்டாவதாக, முதலாவதாக ஒரு சீஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ரெண்டாவதாக ஒரு சீஷன் தன்னுடைய மைண்ட இயேசுடைய போதகத்துக்கு அடிபணிந்து இருக்கணும். ஒரு சீஷன் தன் போதகரை விட மேற்பட்டவன் அல்ல. எத்தனையோ பேர் மேற்பட்டவராக இருக்கிறீங்க நீங்க, யோசிச்சு பாருங்க. ரெண்டாவதாக, மூணாவதாக ஒரு சீஷன் தன்னுடைய எஜமானுடைய சித்தத்துக்கு, தன்னுடைய சித்தம் வந்து தன் எஜமானுக்கு கீழ்ப்படி அடங்கி இருக்கும், சப்மிட் பண்ணியிருக்கும். ஒரு சீஷன் என்ற படம் வந்து அவனுடைய மைண்டுடைய சப்மிஷன், மைண்டுடைய அடிபணிமை காட்டுது. ஒரு வேலைக்காரனுடைய ஒரு படம் வந்து அவனுடைய சித்தத்தின் சப்மிஷனை காட்டுது. அந்த கால வேலைக்காரன்னா டூ நோஸ், டூ நோஸ் என்ற ஒரு வார்த்தை, அடிமை. அந்த காலத்துல அடிமையை வாங்கிட்டு வந்துருவாங்க. அந்த அடிமையுடைய வாழ்க்கையில வேலை என்ன தெரியுமா? அந்த எஜமான் என்ன சொல்றாரோ அது செய்வேன், பிடிக்குதோ பிடிக்கலையோ அவர் சொன்னா நான் செய்வேன். அவர் என் எஜமான், நான் அவருடைய அடிமை. ரெண்டாவது ஒரு சீஷன், முதலாவது அவனுடைய மைண்ட் சப்மிட் பண்ணி இருக்கிறது மாத்திரம் இல்ல, அவனுடைய சித்தம் வந்து அந்த எஜமானுக்கு சப்மிட் பண்ணியிருக்கும். அவனுடைய வாழ்க்கை ஒரு சீஷனாக உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில கீழ்ப்படிதல் இருக்கா? ஆண்டவர் சொல்ற நான் சப்மிட் பண்றேன், சின்சியரா பொய்யா இருக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒபீடியன்ஸ் இருக்கா உங்க வாழ்க்கையில? ஆண்டவருக்கு நம்ம கீழ்படுகிறோமா? ஒபீடியன்ஸ் இருக்கா? முதலாவது என் மைண்ட வேற எந்த பாதிப்புக்கும் நான் விட மாட்டேன். உலகத்துல பிலாசபி வருது, மீடியால பிலாசபி வருது, சினிமால பிலாசபி வருது, இதெல்லாம் நம்மளை போட்டு அந்த பிலாசபி தான் ஐடியாஸ் தான் நம்ம இதயத்துல விதையா விதைச்சு நம்ம வாழ்க்கை முறைய நடத்த வைக்கிறதே அதான். நீங்க எதை பாக்குறீங்க, எதுல நேரம் செலவு பண்றீங்க, எது உங்க மைண்ட் அலோ பண்றீங்க, அதுபடித்தான் உங்க பேச்சு நடத்த வாழ்க்கை சமாதானம் இருதயம் எல்லாம் இருக்கும். இருதயத்தை எல்லா காவலோடு காத்துரு, மற்ற பாதிப்பெல்லாம் விடாத. ஒரு உண்மையான சீஷன் இதுக்கெல்லாம் விடாம, இவர் தான் என் போதகர், இவர்கிட்ட இருந்துதான் படிக்கணும், நான் இவர்கிட்ட தான் என்னுடைய என்டர்டைன்மெண்ட் நேரம் அப்படின்னு அவருடைய டீச்சிங்க்கு என் மைண்ட சப்மிட் பண்ணி நான் வாழ்றேன்னா அவன் தான் சீஷன். ரெண்டாவது, அப்படி சப்மிட் பண்ணி வாழ்றவன் அவனுடைய சித்தம் இவர் சொல்ற கட்டளைக்கு தான் கீழ்படுவேன். இவர் என்ன சொல்றாரோ நான் கேட்பேன், இவர் என்ன சொல்றாரோ. ஸ்டூடெண்ட்ன்ற படம் மன கீழ்படுதலை காட்டுது, மன கட்டுப்பாடு காட்டுது. வேலைக்காரன்றது சித்தத்தை கட்டுப்படுத்துறதுல காட்டுது, சித்தத்தை கீழ்படுகிறதுல காட்டுது. தாங்க ஒரு சீஷன், சீஷன் இன்னும் அதே இதே அழகா யோவான் 13:16 சொல்றாரு. ஒரு கால் கழுவிட்டு வந்து உட்கார்றாரு, எவ்வளோ பெரிய ஆண்டவர் அவங்க சீஷருடைய கால் கழுவிட்டு, நான் உங்களுக்கு செய்தது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு ஒரு மாதிரியை காண்பித்தேன், மாதிரியை காண்பித்தேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன். பாருங்க இங்க மெய்யாகவே போடுற, மெய்யாகவே நான் அது எவ்வளவு அழுத்தம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. அங்கேயும் சொல்ற நம்மள எத்தனையோ பேரு அவருக்கு மேற்பட்டவர்கள். அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. வந்தோமா சர்ச்சுக்கு, ஒரு ரெண்டு பாட்டை பாடணுமா, அவருக்கு ஒரு சல்யூட் அடிச்சோமா, போயிட்டே என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டே இருப்பேன். குடும்பத்துல அவர் என்ன சொல்றது, பொண்டாட்டிய நேசிக்கணும்னு, நான் இஷ்டம், எனக்கு என்ன சரின்னு படுத்த அதை தான் நான் பண்ணுவேன். என் பார்வைக்கு எதுவும் சரி பண்ணுது, வேலையில இப்படித்தான் தான் வேலை செய்யணும்ன்றாரு, இப்படித்தான் தான் நீ வாழணும்ன்றாரு. அவர் என்ன சொல்றது, நான் என்ன செய்யறது. யாருங்க சிஷ்யன், நீங்க ஒரு சிஷ்யனா, உங்களை கேட்டுக்கணும். ஒரு சீஷன், ஒரு வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன், ஆண்டவர் சொல்றார் கேட்பன, ஒபீடியன்ஸ் அது இருக்கணும். மை மாஸ்டர்ஸ் வேர்ட் இஸ் மை வில் அப்படின்னுவாங்க, என்னுடைய மாஸ்டருடைய வார்த்தை என்னுடைய சித்தம், அதுக்கு நான் கீழ்ப்படிவேன். முதலாவது ஒரு சீஷன் ரட்சிக்கப்பட்டவன், பாவத்திலிருந்து, பாவ உலகத்திலிருந்து, பிசாசு கிட்ட இருந்து, நரகத்திலிருந்து, குற்ற உணர்வுல இருந்து ரட்சிக்கப்பட்டு, ஏன் அவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், தெளிவான சிந்தனை உள்ளவர்களா இருந்தார். வேதம் சொல்லுது இல்லையா, தெளிவான சிந்தனை அவருக்கு ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் தெளிவா யோசிச்சு, இனிமே இதெல்லாம் வீண், இதெல்லாம் வேஸ்ட், இது பின்னாடி எல்லாம் போய் ஒன்னும் படிக்க போறது, எல்லாம் யூஸ்லெஸ், என் காலத்தையும் வாழ்க்கையும் வீணாக்குறது தான். ஒரே பெரிய போதகர், அவரே சத்தியம், அவரே வெளிச்சம், அவரே ஆனந்தம், அவரே பின்பற்று உலகத்தின் வெளிச்சம், அவர்தான், அவர்தான் என் போதகர். அவர் சொல்லுவதற்கு என் மைண்டை நான் அடக்கி அவர் டீச்சிங்குள்ளேயே நான் நிலைத்திருப்பேன். அவன் தான் ஒரு சீஷன். அப்படி நிலைத்திருக்கிறவன் அவருடைய சித்தம் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அவருக்கு கீழ்ப்படு. அப்படிப்பட்ட சீஷனா நாம். நாலாவதாக ஒரு சீஷனுடைய குணம் என்ன, இப்படி அவருடைய சித்தத்துக்கு கட்டுப்படுகிறவன் அவனுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய எல்லை, மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுமா, அவருடைய போதகர் மாதிரி ஆகலாம். அதான் 25வது வருதுல வருது பாருங்களேன், 25வது வருஷத்துல என்ன சொல்லுது, சீஷன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போலவும் இருப்பது போதும். போதும், ஒரு உண்மையான சீஷனுடைய மையமான வாழ்க்கையின் திருப்தியான குறிக்கோள் என்ன, வாழ்க்கையில ஒரு பெரிய பங்களா வாங்கி ஒரு வீடை செட்டில் ஆயிடணும், போதும், அதுவா போதும். ஒரு பெரிய 100 ஆத்மாக்களை காப்பாற்றி ஒரு பெரிய சபையை ஏற்படுத்தணும், போதும், அதுவா போதும். எது போதும், இயேசு மாதிரி நான் ஆகணும், சஃபிஷியன்ட், போதும். அந்த ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு, இயேசு போதுமே, இயேசு போதுமே, நம்ம வர பாட்டில் இல்லையா அந்த மாதிரி ஒரு போதும், இது இது போதும், இதுதான் நிறைய நிறைவான நித்திய ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் நிறைவையும் ஒரு விசுவாசிக்கு ஒரு சீஷனை கொண்டு வர முடியும். என் வாழ்க்கையின் குறிக்கோள் இயேசு மாதிரி நான் ஆகும், இது போதும், ஸ்ட்ராங் வேர்ட், இது போதும், சஃபிஷியன்ட், இதுதான் எனக்கு ஒரு சீஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அதை செய்யுங்க, இதை பண்ணுங்க, இப்படி ஆயிரலாம், அப்படி ஆயிரலாம். நிறைய பேர் நமக்கு வந்து புத்தி சொல்லுவாங்க, அதை பண்ணிடலாம், இதை சாதிச்சிடலாம், அதை சாதிச்சிடலாம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இயேசு மாதிரி ஆகணும், அதுக்கு வழி சொல்லு, அது போதும். வேற எந்த குறிக்கோள் அவனுக்கு இல்லை, இதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய குறிக்கோள், இயேசு மாதிரி நான் ஆகணுங்க. ஒரு உண்மையான சிஷ்யனுடைய மிகப்பெரிய வாழ்க்கையின் சாதனையாக, குறிக்கோளாக அவன் இதை தான் பார்ப்பான், நான் இயேசு மாதிரி எந்த அளவுக்கு ஆகிறேன். அதை வச்சுதான் வளர்ச்சியை மெஷர் பண்ணுவான், அதை வச்சுதான் வாழ்க்கையின் சாதனையை மெஷர் பண்ணுவான். அதை யோசிக்கணும், உண்மையான சிஷ்யா அதைத்தான் நாடுவாங்க. பவுல் அதான் சொல்றாரு இல்லைங்களா, இதைத்தான் நான் நாடுறேன், என்னுடைய ஜபம் என்ன, ஐ வாண்ட் டு நோ ஹிம், அவர் அதை அறியல், அவருடைய பாடுகளில் பங்காளி ஆகணும், ஏன் அவரை மாதிரி நான் ஆகணும், அவரை மாதிரி நான் ரொம்ப ஃபேமஸ் ஆகணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, பேரும் புகழும் செல்வமும் செந்தாச்சு வாழணும்னு இல்லை, அவரை மாதிரி ஆகணும், போதும், அது போதும். ஒரு சிஷ்யன் அதாங்க, அதாங்க ஒரு பிரத்யேகமான உண்மையான ஆத்தென்டிக் சிஷ்யனுக்கும் மத்த பொய் கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கிறது. இந்த உலகத்துல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் வந்துட்டு என்ன ஆசீர்வாதமே, அதை சரியாக இது சரி, எல்லாம் சுயநலம் சுயநலம் சுயநலம், என் வாழ்க்கையில என்ன ஆகணும், இயேசு மாதிரி ஆகணும், அதான் ஒரு உண்மையான சீஷனுடைய குறிக்கோள். பாருங்களேன், டிசைப்பிள், அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு தன் மைண்ட இயேசுடைய போதகத்துக்கு வணங்கி கட்டுப்படுத்தி அதிலேயே லயித்திருந்து நிலைத்திருந்து அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் தன்னுடைய சித்தத்தை கீழ்படிய கற்று கொஞ்சம் கொஞ்சமாக இயேசு மாதிரி மறுரூபமாகிறவன், உருமாறுகிறவன், மெட்டமார்பிசிஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு இருக்கு, ஒரு கம்பளி பூச்சி எப்படி ஒரு அழகா கொஞ்சம் கொஞ்சமா பட்டாம்பூச்சியா மாறி பறக்குதோ அந்த மாதிரி கம்பளி பூச்சா தன்னை பார்க்கிறவன், ஐயோ என்ன அசிங்கம் எவ்வளவு இருக்குதே, நான் இயேசு மாதிரி ஆகணும் ஆகணும் ஆகணும். அவர் போதகத்துல அவருடைய அவர் எப்படி பதில் கொடுக்கிறார் பாருங்க, அவருக்கு எவ்வளவு கோபம் ஊற்றாரு, அவரை மாதிரி நான் பேசணும், அவரை மாதிரி எனக்கு ரியாக்ஷன் வரணும், அவரை மாதிரி காமா இருக்கணும், அவரை மாதிரி நான் நடந்துக்கணும், அவரை மாதிரி வீட்டுல இருக்கணும், வெளியில இருக்கணும், அதான் ஒரு ஃபிஷனுக்கு இருக்குது, அவரை மாதிரி நான் மாறணும். பிரேயர் மீட்டிங்ல நான் சொன்னேன், ஆண்டவர் பிதாவாகிய தேவன், பிதாவாகிய குமாரன், பிதாவா இது ஆண்டவராகிய குமாரன், ஆண்டவராகிய பரிசுத்தாவி, அவருடைய குறிக்கோள் என்ன தெரியுமா, ஏன் தெரியுமா நம்மளை ரட்சித்தாங்களா, ஏன் தெரியுமா நம்மளை மீட்டாங்களா, நம்ம இயேசு மாதிரி மாறும். ஒரு ஃபேமஸ் வசனம் இருக்கு ரோமர் 8:28 நம்ம ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப பிடிச்ச வசனம், அதுல என்ன வரும், ரொம்ப ஆறுதலா இருக்கும் அதை படிக்கும் போதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில எதுவுமே கெட்டதுக்கு அனுப்ப மாட்டார், எல்லாம் நல்லதுக்கு தான் அனுப்புவார், இது நல்லதுக்கு தான் நினைச்சு சந்தோஷப்படுறோம். ஆனா என்ன நல்ல அடுத்த வசனத்தை விட்டுறோம், என்னத்துக்கு இதெல்லாம் அனுப்புறாரு,
நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராவனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய தாயிற்கு ஒப்பாக இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
நம்முடைய வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அனுப்புறது எல்லாமே எதுக்கு அனுப்புறாரு, எல்லாமே எந்த நல்லதுக்கு வேலை செய்து, நம்மளை இயேசு மாதிரி மாத்தறதுக்கு, அதான் அந்த வசனம் சொல்லுது, நடப்பது எல்லாமே இயேசு நம்மளை மீட்டது, பராமரிப்பில் நமக்கு வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் நம்மளை இயேசுவின் சாயலாக மாற்றுவதற்காகத்தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி உங்க வாழ்க்கையை பார்த்துருக்கிறீங்களா, அந்த பார்வையில உங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா பல காரியங்கள் உங்களுக்கு பதில் கிடைக்கும். யோசிச்சு பாருங்க, எல்லாமே வாழ்க்கையில அர்த்தம் புரியும். ஏன் கஷ்டங்கள், எவ்வளவு கஷ்டங்கள் வாழ்க்கையிலங்க, என்னத்துக்குங்க இந்த கஷ்டம்லாம் வாழ்க்கையில, எவ்வளவு நமக்கெல்லாம் பாடுகள் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் வருது, இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அனுப்புறாரு, பிசாசு என்ன பண்ணோம், இந்த பாடுகளை வச்சு இந்த பாடுகள் வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஒரு பாடு வெளிப்பாடு ஒரு கிறிஸ்தவனுக்கு உள்ள ஒண்ணு செய்யக்கூடாது, ஆனா பிசாசு அதை பயன்படுத்தி ஒரு கிறிஸ்தவனை மனசு தளர விட்டுடலாம், சோர்வாக்கிடலாம். பாருங்களா, ஏன் ஆண்டவர் என்னை தண்டிக்கிறார் போல இருக்குது, ஆண்டவருக்கு என்னை பார்த்தா புடிகில போல இருக்குது, ஆண்டவர் எனக்கு கஷ்டங்களா கொடுக்கிறார், பிரச்சனையா கொடுத்துக்கிட்டு இருக்கிறார், நம்மள மாதிரி பரிதாபப்பட்டு அவங்கள மாதிரி எனக்கு இல்லையே, எனக்கு ஒண்டு ஏன் இந்த கஷ்டம், ஏன் நம்ம மேல நம்ம இதயத்துல அபிவிசுவாசத்தை விதைச்சு, நம்ம இதயத்துல ஆண்டவர் மேல ஒரு கோபத்தை விதைச்சு, இதுதான் 100 வழியில பிசாசு செய்யுது, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கஷ்டம். அதான் எபிரேயர் நமக்கு சொல்லுது, ஐயோ முட்டாள, ஆண்டவர் யார் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாரோ அவங்களத்தான் அவரு சிட்சிப்பார். சிச்சன்ற வார்த்தையே சீஷன்ற ஒரு வார்த்தையில வந்தது, டிசிப்ளின் இல்லைங்களா, சீஷன்ற வார்த்தையில தான் டிசிப்ளின்ற வார்த்தை, டிசைப்பிள்ன்ற வார்த்தை டிசிப்ளின்ற ஒரு வார்த்தையில, நீ ஒரு சீஷனாக ஆண்டவர் கற்பிச்சிருக்கிறதுனால உன்னை டிசிப்ளின் பண்ற, உன்னை டிசிப்ளின், உனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வரும்போது உபத்திரவங்கள் வரும்போது நீ மனசு தளர்ந்து போவாம நீ என்ன செய்யணும் தெரியுமா, அவரை பார், யார் மாதிரி உனக்கு ஆக்கணும் அழைத்திருக்கிறாரோ அவரை பார், இயேசு மாதிரி நீ எப்படி மாறப்போற, இது வரைக்கும் சரீரத்துல வேதனை ஒரு மனுஷன் இயேசு மாதிரி அனுபவிச்ச சரீர வேதனை எந்த மனுஷனும் அனுபவிச்சதில்லை, இயேசு மாதிரி அவமானம் அனுபவிச்சது எந்த மனுஷனும் அனுபவிச்சதில்லை, இயேசு மாதிரி சோதனை எந்த மனுஷனுக்கும் வந்ததில்லை, கஷ்டங்கள் அவர் மாதிரி உபத்திரவம் அவர் மாதிரி வறுமை வேற யாருக்குமே இருந்ததில்லை, அவருக்கு அந்த கஷ்டங்கள்லாம் வந்துச்சு, நீ அவரை மாதிரி ஆகணும்னா இந்த பாடுகள் அவசியம், சில நேரத்தில் அவரை மாதிரி அவரை பா, அவரை பார்க்கும் போது நீ மனசு தளர்ந்து போக மாட்டா, அவருடைய குமாரன் அவ்வளோ நேச குமாரனுக்கே அதெல்லாம் அனுமதிச்சாரு, உன்னை எப்படி நினைக்கலாம் ஆண்டவர் வெறுக்கிறாருன்னு, அவரை பாரு மனசு தளர்ந்து போகாத, அவருடைய சாயலாக நீ மாறுவதற்காகத்தான் ஆண்டவர் வாழ்க்கையில பல காரியங்களுக்கு இதுல பதில் கிடைக்கும், இதான் நம்ம வாழ்க்கையின் குறிக்கோள், யோசிச்சு பாருங்க, இதுவா வாழ்க்கை, சில நேரத்துல சோர்ந்து போயிடலாம், சில நேரத்துல மனம் தளர்ந்து போறதுன்னா ஒரு சாயம் போன துணி மாதிரி ஒரு இப்படி ரொம்ப போட்டு போட்டு அழுத்து போன துதி மாதிரி டயர்ட் ஆயிடலாம், அப்படி ஆகக்கூடாது நம்ம. அப்புறம் படிக்கிறதுக்கு மனசில்ல, ஜபிக்கிறதுக்கு மனசில்ல, இதெல்லாம் இப்படிதான் சாத்தா நம்மளை, சாத்தான இந்த தந்திரம் நம்மளை ஏமாத்தலாம், நம்மளை சோர்வாக்கலாம், அதை பார்த்துக்கணும். கன்சிடரிங், அவரை பார்க்கும்போது நம்ம மனசு தளர்ந்து போக மாட்டோம். ஒரு போதகர் சொல்றாரு, ரொம்ப அருமையா அது சொல்றாரு, ஒரு கிறிஸ்தவனை ஒரு கல்யாணம் கிறிஸ்து மாதிரி செய்யற மாதிரி வேற எந்த சாதனமும் செய்யாது அப்படின்ற, யோசிச்சு பாருங்க, ரொம்ப அருமையா சொல்லியிருக்கிறார். மற்றவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் வந்து பல விதத்தில் ஒரு சாபம், ஒரு நரகம், ஐயோ கொடுமைனா கொடுமை. ஆனா ஒரு விசுவாசிக்கு ஒரு திருமண வாழ்க்கை தான் அவனை கிறிஸ்து மாதிரி மாத்த போகுது. ஏன் கிறிஸ்து மாதிரி? ஒரு பலவீனமான ஒரு கிறிஸ்தவனுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டும் வச்சா, ஒரு பலவீனமான பெண்ணோடு அவனுக்கு இருக்கிற பலவீனங்கள் எல்லாம் அறிந்து அவங்களோடு தொடர்ந்து வாழ்ந்து பொறுமையா இருந்து அன்பா இருந்து கிறிஸ்து மாதிரி அன்பு செஞ்சு, எங்க நம்ம கிறிஸ்து மாதிரி கத்துக்க போறோம்? நம்ம குணம் எப்படி மாறப்போகுது? குடும்பத்துல வெளியில வந்து நாடகம் போடுறது இல்லையா, புஸ்தகம் பண்றது இல்ல, குடும்பத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், வயசோடு நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எவ்வளவு பொறுமையா இருக்கிறோம், எவ்வளவு சகிச்சுக்கிறோம், அதுல தான் நம்ம கிறிஸ்து மாதிரி மாறுறது இல்லைங்களா. The main means, one of the important means for Christ-likeness is marriage. Marriage life. ரொம்ப முக்கியம் மேரேஜ் லைஃப். அப்படி பார்த்தோம்னா கல்யாணத்துக்கு சில பேர் கல்யாணம் பிடிக்க மாட்டோம், ஐயோ அப்படியும். ஆனால் மேரேஜ் இந்த நோக்கமும் இருக்கு, ஒரு விசுவாசிக்கு கிறிஸ்து மாதிரி. அதே அந்த பெண்ணுக்கு எவ்வளோ பலவீனம் இருந்தாலும் பிதாக்கு எப்படி கிறிஸ்து கீழ்ப்படுகிறாரோ அந்த மாதிரி கீழ்ப்படுகிறதுல அந்த கீழ்ப்படுகிற குணம் அது கற்றுக்குது இல்லைங்களா. அடங்குற குணம் அது கத்துக்கும் போது கிறிஸ்து மாதிரி அந்த பெண்ணை மாறிட்டு வருது. அருமையா, இட்ஸ் எ வண்டர்ஃபுல் மீன்ஸ். ஆகவே நமக்கு நேரம் போயிடுச்சு. ஒரு விசுவாசி, உண்மையான விசுவாசி யாருங்க? ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்பட்டது ஏன், எதுக்காக உன்னை ரட்சித்தார்கள்? கண்டதுலயும் மூலையை விட்டுக்கிட்டு, கண்ட காரியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கு, கண்டதுலயும் அடிமைப்பட்டு போறதுக்கா, கண்ட பழக்கத்துல மூளை கெட்டு போறதுக்கா? இல்ல, மூளைய தெளிந்த புத்தி ஆண்டவர் கொடுத்து கிறிஸ்துவுடைய போதகத்துக்கு உன் மைண்ட வணைச்சி அதுக்கு அது கட்டுப்படுத்தி அந்த போதகத்துல நீ வளரணும். பிசாசுடைய போதகல தூக்கி போட்டு அந்த போதகத்துல கட்டுப்பட்டு இருக்கணும். ஒரு வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன, நீ மேல போது, அவருக்கு கீழே அவரை விட தெரியும், அவனு ஓட குழியில தான் விழுவேன், அவரு கீழே. அடுத்ததாக ஒரு கிறிஸ்தவர் அப்படி தன்னுடைய மைண்ட கிறிஸ்துவுடைய போதகத்தில் வணங்கி இருக்கிறவன் அவருடைய கட்டளைக்கு தன்னுடைய சித்தத்தை கட்டுப்படுத்தி இருப்பான். அவர் சொன்னா நான் செய்வேன், அவர் சொன்னா நான் செய்வேன். அப்படி தன்னுடைய மைண்டையும் சித்தத்தையும் கட்டுப்படுத்தி இருக்கிறவன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்துவின் சாயலாக மாறிட்டு வருவான், மாறிட்டு வருவான். ஆனஸ்டா அவங்களை கேட்டு பாருங்க, உங்கள யாராவது கிறிஸ்துவை பார்க்கிறாங்களா? கிறிஸ்துவை பார்க்கிறாங்களா? இவ்வளவு மோசமா நடந்துகிட்டேன், இவ்வளோ இதா பேசிட்டேன், அதான் உங்களை என்னது இப்படி ரியாக்ட் பண்றீங்க, உங்களுக்கு ஒன்றும் கோவம் வரலையா, எவ்வளோ ஒரு இதோ தெய்வீகமாக ரியாக்ட் பண்ணி, எவ்வளோ எவ்வளோ இவ்வளோ உங்களுக்கு ஈகோலாம் குத்துற மாதிரிலாம் பேசின பிறகும் எப்படிங்க அவ்வளோ அன்பா திருப்பி உங்களால் பேச முடியுது? ஏதோ ஒரு தெய்வீகம் இதில் பார்க்க முடியுது, ஒரு கிறிஸ்துவை நான் பார்க்குறேன் உங்களில். அப்படி யாராவது உங்ககிட்ட பேசியிருக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவை நம்மள பார்க்குறாங்களா? நம்ம ஜப வாழ்க்கையை பார்த்து, நம்ம ஜபிக்கிறத பார்த்து ரெகுலராக இவர் ஜபம் பண்ணுறாரு, கிறிஸ்துவை நம்ம பாக்குறாங்களா? சம்தி கிறிஸ்துவ மாதிரி இவர் பேசும்போது ஒரு அமைதியான ஒரு நம்பிக்கை. உலக மனுஷன் எப்ப பார் டென்ஷன், இதயத்துல உலக கவலை டென்ஷன், அவங்களுக்குள்ளேயே உள்ள பரிதாபம் கோபத்துல அவங்க வகையில வர்றதெல்லாம் ஆசிட் மாதிரி வார்த்தைகள் தான் இல்லைங்களா. ஆனா இவருக்குள்ள வர வார்த்தைகள் எல்லாம் பார்த்தா எவ்வளவு அமைதல், எவ்வளவு தெய்வீகம், எவ்வளவு இது இருக்குது, அந்த மாதிரி இருக்கா? நம்மள கிறிஸ்துவ பாக்குறாங்களா? நம்ம வாழ்க்கை மத்தவங்க கிட்ட பேசுதா? அதான் நம்ம கேட்கணும், கேட்குதா? உங்களையே ஆனஸ்டா கேட்டு பாருங்க, நம்ம வாழ்க்கை கிறிஸ்துவை மக்கள் நம்மள பாக்குறாங்களா? ஒரு தடவை பார்த்து நான் பார்த்தேன், அவங்க ஜப வாழ்க்கை அவங்கெல்லாம் படிச்சேன்னா நான் யோசிச்சு பார்த்தேன், அவங்கள இருக்கிற பாதி கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு இருந்துச்சுன்னா எவ்வளவு மேன்மையா இருக்கும். அந்த அளவுக்கு அவங்க ஒன்னும் பேசல, வயசான அம்மா, ஏன்னா நல்ல சபையில் இருக்கிற அந்த அம்மாவில் இருக்கிற பாதி கிறிஸ்தவனா ஒரு போதகம் பண்ணல, அந்த அம்மாவை பார்த்தாவே அப்படி தோணுது. அந்த மாதிரி நம்மளை பார்த்தா யாருக்காவது தோணுதா? யோசிச்சுப்பா, நம்ம வாழ்க்கை மற்றவங்க கிட்ட பேசுதா? இவருதான் அந்த மாடல், இவரை பின்பற்றி போகணுங்க நம்ம, அப்படி போறோமா? நம்முடைய சாட்சி யோசிச்சு பாருங்க, சில பேருடைய சாட்சி. இந்த ஜிம்மில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சில அர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் பிக்சர்லாம் போட்டு சில லேடிஸ் ஜிம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் அழகா ஸ்லிம்மா ஒரு லேடியை போட்டு அதை பார்ப்பாங்க. இந்த மாதிரி நான் மாறணும், அசிங்கமா எப்படி வயிறு இருக்குது, அதான் உடம்பெல்லாம் எப்படி இருக்கு, ஷோல்டர்ஸ் அப்படி மாறணும், எப்படி மாறணும்னு என்ன உழைப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டே உழைப்பாங்க. இந்த மாதிரி ஆகணும்னா இந்த மாதிரி ஆகணும். நம்ம அசிங்கத்தை நம்ம பார்க்குறோமா, கொஞ்சம் கூட ஒரு பொறுமை இல்லை, எவ்வளோ ஒரு அவுட் ஆஃப் ஷேப்பில் இருக்கிறோம்ல. உலக கவலை ரொம்ப மோசம் நடந்துக்குது, ஒரு கொஞ்சத்தில் விஷயத்தில் பொறுமை இருக்கிறதுல, கொஞ்சத்தில் விசுவாசம் இருக்கிறதுல, ஜப வாழ்க்கை ஒழுங்கில்லை. நம்ம மாடல் கிறிஸ்துவங்க, அவரை பார்த்து நான் அவரை மாதிரி ஆகணும்னு இந்த உலக காரியத்துக்கே அவ்வளோ வேர்த்து கொட்டி முயற்சி எடுக்கிறாங்களே, நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம் கிறிஸ்து மாதிரி நம்ம மாறுறது. அவரை பார்த்து பார்த்து டெய்லி வெக்கப்படுறோமா, ஐயோ நான் இப்படி இல்லையே அப்படி மாறணுமே, அதுக்கு முயற்சி எடுக்கிறோமா, அதாங்க நம்ம ஸ்பிரிச்சுவல் மாடல். அவருடைய மைண்ட் எனக்கு வேணும், அவருடைய ரியாக்ஷன்ஸ் எனக்கு வேணும், அவர் எப்படி திருப்பி பதில், ஒரே அவரை கரைச்சி கொட்டி அவமானப்படுத்தி கொடுக்கக்கூடாத கொடுமையை கொடுத்து காரி துப்பி ஏற்றி விடுறாங்க. எனக்கு ஒரு வார்த்தை தாங்க முடியலையே, என்ன ஆளு நான் ஒன்று சொல்லிடக்கூடாது, அப்படியே பாயும் புளி மாதிரி எக்ரி ஒன்று சொல்லிடக்கூடாது. அவரை மாதிரி நான் இல்லையே, எல்லாம் மோசம் அசிங்கமாக இருக்கிறேன், அவரை மாதிரி நான் மாறணும், நான் கிறிஸ்து மாதிரி மாறும், எவ்வளோ குறைவாக இருக்கிறேன். எப்போ அந்த மாதிரி மாறுறோமோ என் மைண்ட் இயேசுக்குள்ள வணங்கி என்னுடைய சித்தம் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்து மாதிரி மாறிட்டு போகும்போது அப்போ தாங்க வல்லமையா நம்மளை பயன்படுத்துவார். அப்போதான் நம்ம வாழ்க்கை பேசும், நம்ம வாழ்க்கை பேச நம்ம வார்த்தையெல்லாம் ஒரு ரெண்டு வார்த்தையே அதிசயமா பேசும். நம்ம அப்படி இருக்கிறோமா, ராபர்ட் முர்ரே மெக்ஷன்னு ஒரு பெரிய பிரசங்கி, ஒரு பெரிய விசுவாசம் மாறிப்போ வயசுல இறந்து போயிட்டார், அவருல ரொம்ப கிறிஸ்துவ பார்க்க முடியும், அவருக்கும் கிறிஸ்துக்கும் ரொம்ப ஒத்துமை பார்க்க முடியும். அவர் சொல்றாரு, உலகத்துல ஆண்டவர் பெரிய டாலண்டுகளை பயன்படுத்துறது இல்லைங்க, உலகத்துல கிறிஸ்து மாதிரி இருக்கிற சாயலைத்தான் வல்லமையா ஆண்டவர் பயன்படுத்துறது, வல்லமையா ஆண்டவர் பயன்படுத்துறது, அதுல தான் அவர் ரொம்ப சந்தோஷப்படுறது. இதை நம்ம புரியுதுங்களா, நம்ம வாழ்க்கையில நம்ம உலகத்துல நிறைய பேர் சேர்ச்சுக்கு போறவங்க தான் இருக்கிறாங்க, உண்மையான சீஷர்கள் தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்கிறது கஷ்டம். கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டவன், அவனுடைய மனசை இயேசுடைய போதகத்துக்கு கட்டுப்படுத்தி இருக்கிறவன், சப்மிட் பண்ணி இருக்கிறவன், அவனுடைய சித்தம் இயேசுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுத்தி இருக்கிறவன், ஒரு வேலைக்காரன் எஜமான விட பெரியவன் அல்ல, அதுக்கு கட்டுப்பட்டு தான் அவன் இருப்பான். அடுத்ததாக அந்த மாதிரி இருக்கிற ஒரு சீஷன் இயேசுவின் சாயலா மாறிட்டு போவான். கடைசியாக அந்த மாதிரி ஒரு சீஷன் இயேசுக்காக எந்த பாடு அனுபவிக்கிறதுக்கும் முன்ன நிற்பான். அவங்க தான் போய் உலகத்தை மாற்ற முடியும், அவங்கதான் உலகத்தை பாருங்க. அது 25வது வசனத்தை சொல்றேன், கடைசியாக அதை படிச்சு முடிப்போம். வீட்டு எஜமான் ஆகிய படிங்க, வீட்டு எஜமானியே பெல்சபூப் என்று சொல்வார்கள், ஆனால் அவன் வீட்டாரை அப்படி சொல்லுவது அதிக நிச்சயம் நிச்சயம் அல்லவா. இதுதான் கான்டெக்ஸ்ட், இந்த பகுதியுடைய கான்டெக்ஸ்ட். துன்பத்தை பத்தி பேசும்போது ரிலிஜன்ல இருந்து அரசாங்கத்துல இருந்து குடும்பத்தில இருந்து உங்களுக்கு துன்பம் வரும்பா, என்னையே பெல்சிபப் அப்படின்னா கெட்ட வார்த்தையிலயும் அசிங்கமான வார்த்தையிலயும் மோசமான வார்த்தையிலயும் இதை விட ஒரு வார்த்தை சொல்லவே முடியாது. நம்மள அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்கன்றீங்களே அதுவே நம்ம கோபம் வந்துருது. பெல்சிபப்ன்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லவே முடியாது, அசிங்கத்துல அசிங்கமான ஒரு வார்த்தை. நம்ம ஊர்ல என்ன சொல்லிக்குவோம், அது அசிங்கமான சாத்தான குறிக்கிற ஒரு வார்த்தை, அது அந்நிய பிலிஸ்தியர் தேவர்களுக்கு முதல்ல அடிச்சு அது மாறி மாறி போய் ஒரு சாக்கடையான சாணி மலை அழுக்கான குப்ப மலையில இருக்கிற அந்த மலைக்கு தேவன் அப்படின்ற மாதிரி பெல்சிபப்பன், த லார்ட் ஆஃப் த டங்கில் அப்படின்ற ஒரு வார்த்தை, அருவறுப்பான ஒரு பிட்டு அசிங்கமான ஒரு இடத்துக்கு லார்ட், அதான் சாத்தானுக்கு ஒரு பேர். அது எனக்கு அசிங்க உலகத்திலேயே அசிங்கமான வார்த்தையை என்ன போட்டு கூப்பிட்டாங்கன்னா நீங்க எப்படி பெட்டரா இருக்கணும்னு எதிர்பார்க்கலாம். என்னுடைய சீஷனா இருக்கிறவ எனக்காக எந்த அவமானத்தையும் துன்பத்தையும் தாங்க ரெடியா இருப்பான், அதைத்தான் அவர் சொல்றார். இதுவான ஒரு சீஷன், அதைத்தான் அவர் சொல்றார். இது இந்த ஒரு சீஷனா, என்னை வெறுத்தால் உங்களையும் அவங்க வெறுப்பாங்க, இந்த இதுதான் வரும். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம், நேரம் ஆயிடுச்சு. அஞ்சு குணங்களை நம்ம பார்த்துருக்கோம், அஞ்சு குணங்கள். என்ன அந்த அஞ்சு குணங்கள்? ஒரு சீஷன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டவன், அடுத்ததாக அவனுடைய மனதை இயேசுடைய போதகத்துக்காக மாஸ்டருடைய போதகத்துக்கு அடிபணிந்து இருக்கிறவன், அவருடைய சித்தம் அமாஸ்டருடைய போதகத்துக்கு அடிபணிந்திருக்கும். ஒரு எஜமான் ஒரு வேலைக்காரன் எஜமானுக்கு மேற்பட்டவன் இல்லைன்ற மாதிரி ஒரு சீசன் இயேசு மாதிரி மறுரூபம் ஆகிட்டு உருமாறுகிறவன், தொடர்ந்து உருமாறிட்டு போயிட்டு இருக்கிறவன், கடைசியாக இயேசுக்காக எந்த பாடம் அனுபவிக்கிறவன். உலகம் நம்மள வெறுக்கும். இயேசு மாதிரி எந்த அளவுக்கு நம்ம ஆயிட்டு போறோமோ அந்த அளவுக்கு வெறுப்பு உலகத்திலிருந்து வரும். உலகத்திலிருந்து வரும். உலகத்திலிருந்து நமக்கு உபத்திரம் வராதுக்கு இன்னொரு காரணம் நமக்கு இப்பவே தெரியுதா? ஏன் கொஞ்சம் கூட இயேசுவை நம்மள பாக்குறதே இல்லையே, பார்த்தாதான் உபத்திரம் வரும். இயேசுவை பாக்குறதே இல்லை. இயேசு மாதிரி உலகம் நம்மள எப்ப பாக்குதோ அப்போ உபத்திரம் வரும். ஆனா அதே நேரத்தில் அதை வச்சுதான் ஆண்டவர் அநேக பேரை ரட்சிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவார். யோசிச்சு பாருங்க, நீங்க இயேசுக்குள்ள வந்ததுக்கு காரணம் என்ன? யாரையும் ஒருத்தர்ல ஒரு மாதிரி தெய்வீக குணத்தை பார்த்தீங்க, அவங்கள ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, பாவ மனசு இல்லாத உலக எல்லாம் ஒரு தெய்வீகமான குணத்தை பார்த்து அது எனக்கு வேணுமே, அவங்க எப்படி அப்படி இருக்கிறாங்க அப்படின்ற பார்த்துத்தானே அவங்களை கவர்ந்தது கிறிஸ்தவமே. அப்படித்தான் அது கிறிஸ்தவம் மற்றவங்களை கவரும். அந்த குணத்தை நம்மள பார்க்கறாங்களா? இயேசு குணத்தை நம்மள பார்க்கறது தான் அவங்களுக்கு பெரிய கவர்ச்சியை. ஒரு விதத்துல உலகம் சிஸ்டம் நம்ம வெறுத்தாலும் அநேக ஆண்டவர் தங்களை இழுத்து கொள்ளுகிறவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு இயேசுடைய குணம் நம்மள வெளிப்படுங்கிறது தான் பெரிய கவர்ச்சி ஆண்டவர்கிட்ட வருது. அதே நேரத்தில் அந்த உபத்திரவம் தான் இன்னமும் அதிகமா இயேசு மாதிரி நம்மள மாற்றும். ஏன் பவுல் சொல்றாரு, அவருடைய உபத்திரவங்களில் எனக்கு பங்கு வேணும்ன்றாரு, போய் போய் அடி வாங்குறாரு, இயேசுவை வெளிப்படுத்திக்கிட்டு அடி வாங்க. ஏன், எந்த அளவுக்கு இயேசுனால உபத்திரம் அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமா இயேசு மாதிரி நம்ம மாறிட்டு போவோம். ஆகவே இந்த காரியங்களை வச்சு நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம ஒரு உண்மையான சீஷனா? இந்த வசனத்தை கேட்டு பாருங்க, திருப்பி திருப்பி யோசிச்சு பாருங்க. இது இந்த காரியத்துக்கு தான் இந்த வசனங்கள் நம்ம அழைக்கிறது. ஜெபம். அருமையான ஆண்டவரே, இந்த பகுதியில் நிதானமாக தெளிவாக சில காரியங்களை புரிந்து கொள்ள படித்துக் கொள்ள உதவி செய்திருக்கிறீர்கள். ஐயா, நாங்கள் உம்முடைய நாமத்தை சுமந்து இந்த ஆரம்பத்தில் ஒரு வசனத்தில் படித்த மாதிரி உங்கள் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதுன்ற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழாமல் உண்மையான சீஷனாக ஒப்பு கொடுத்து வாழ இந்த வசனங்கள் எங்களை சிந்திக்க வைத்து எங்களுடைய உருமாற்ற எங்களுக்கு உதவி செய்ய மாண்டவரே. இந்த வசனங்களை படித்த காரியங்களை நாங்கள் எங்களை சோதித்து பார்க்க கிருபை பாராட்டும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென். பாடும் காரணம் 380